மத்தேயு 18 வசனம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவர பண்ணும்படி 2-1 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
கடந்த வாரம் எனக்கு நம்ம சில பிரசங்கத்துக்கு தயாராகிறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங், பாஸ்டர் பாலாவுடைய தியாலஜிக்கல் ட்ரைனிங் இருந்துச்சு. ஏபிடி நம்ம அதை கூப்பிட்றோம். அதுக்கு அட்வான்ஸ் பாஸ்டரல் ட்ரைனிங் அது ஆன்லைனில் நடந்துச்சு. அதில் ஒரு காரியத்தை பாஸ்டர் பாலா திருப்பி திருப்பி அழுத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திருப்பி திருப்பி அதை வலியுறுத்தி சொன்ன ஒரு காரியம் வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஒரு ஒரு வசனம் வந்து பைபிளில் ஒரு தனியாக எந்த வசனமும் இல்லை. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வேத பகுதியும் ஒரு சந்தர்ப்பத்தில் அமைந்திருக்கிறது. அந்த அந்த மேலே இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதான் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா அந்த அமைந்திருக்கிற சந்தர்ப்பம். தேவன் வந்து தனித்தனி வசனங்களை மாத்திரம் ஆவியானவர்களால் ஏவி கொடுத்ததில்லை நமக்கு. அந்த சந்தர்ப்பத்தையும் கான்டெக்ஸ்டையும் அவர் ஆவினால் ஏவி நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம ஊரில் எல்லா விதமான கள்ளப்போதகம் பொய் போதகம் பரவலாக கிடக்கிறதுக்கு, அது கள்ளப்போதகம்னு கூட மக்கள் தெரியாமல் ஏமாந்து போய் அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், பிரதான காரணம் என்னன்னா, நீங்கள் போன எத்தனையோ சபைகளில் பிரசங்கம் எப்படி இருக்கும், அங்கே ஒரு வசனம், இங்கே ஒரு வசனம், எரேமியாவில் ஒரு வசனம், இதெல்லாம் வச்சு தான் ஒரு பிரசங்கம். ஆனால் அங்கே ஒரு இங்கே கிழிச்சு எடுத்து அந்த வசனங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு, அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்றத எல்லாம் பார்த்தோம்னா அந்த பிரசங்கத்தில் சொன்ன எல்லாமே தப்பாக இருந்திருக்கும். பாருங்களேன், கான்டெக்ஸ்ட்டு, கான்டெக்ஸ்ட் இஸ் த கிங் அப்படின்னு, கான்டெக்ஸ்ட் தான் ராஜா, அதுதான் அந்த முழு வசனத்துக்கும் அந்த முழு பகுதி தான் அந்த வசனத்துக்கு அர்த்தத்தையே கொடுக்குது. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு எல்லா விதமான தவறான போதகம் நமக்கு வந்துடும். இப்போ ரொம்ப முக்கியமான இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே புதிய ஏற்பாடுலேயே மிகவும் கான்டெக்ஸ்ட்டை விட்டு கிழித்து துஷ்பிரயோகம் பண்ணப்பட்ட டாப் 1 வசனம்னா 20வது வசனம் சொல்லலாம். என்ன, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் இருப்பேன். எத்தனை ஜபங்கள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை கூட்டங்கள், 2 பேர் இருந்துட்டா போதும். இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படுகிறத சில பேர் ஜபம் ஆரம்பிக்கிறதே இந்த வசனங்கள்ல தான். ஆனால் அதுக்கு அது கொடுக்கவே இல்லை, அது தப்பு, அது யூஸ் பண்ணவே கூடாது. அதோட சந்தர்ப்பமே வேற, அது அவர் கொடுத்ததே வேற யாருக்கோ கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் 2 பேர் எங்கேயோ மரத்துக்கில் கூடிக்கிட்டு இதை யூஸ் பண்ண முடியாது. பாருங்களா, இதுதான் கான்டெக்ஸ்ட்டை விட்டு கிழித்து எடுத்து வேதத்தையே சின்ன பின்னம் ஆக்குற ஒரு பணியில் பல பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி 19வது வசனமும் 2 பேர் பூமியில் ஒரு காரியத்தை ஒட்டுக்கிட்டு கேட்டால் பிளாங்க் செக்கு, என்னன்னா கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருவார். தப்பு தப்பு. ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியங்க. நான் இந்த நான் அப்படி தான் அந்த கான்டெக்ஸ்டோடு தான் பண்ணுற பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால ரொம்ப உணர்த்தப்பட்டு அதை ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சில நிமிஷங்கள் நம்ம படிக்கிற கான்டெக்ஸ்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் மற்றது தொடர்ச்சி வசனங்கள் நம்ம புரிய முடியாது. ரெண்டு விதமான கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பரவலான ப்ராடர் கான்டெக்ஸ்ட், அதாவது மத்தேயுன்ற சுவிசேஷம் 28 அதிகாரங்கள் எழுதப்பட்ட சுவிசேஷம். அந்த 28 அதிகாரங்களில் 18வது அதிகாரம் எந்த சந்தர்ப்பத்தில் அமைந்திருக்கிறது, அந்த கான்டெக்ஸ்டும் ப்ராடர். அந்த 18 அதிகாரங்களில் இது எங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு இம்மீடியட் கான்டெக்ஸ்ட், உடனடியான ஒரு கான்டெக்ஸ்ட் என்ன. இந்த 18வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிற 15-20 வசனம் வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் அமைந்திருக்கிறது, இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பரவலான கான்டெக்ஸ்ட் என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு ஜெட் டூர் போயிட்டு வந்துடுவோம். 18 அதிகாரங்கள், 3.5 வருஷம் படித்த காரியங்களை என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம். மத்தேயு சுவிசேஷத்தை பெண்ணை எடுத்து ஆவியானால் ஏவப்பட்டு எதுக்கு எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து தான் யூதர்களுடைய ராஜா, அவர் தான் வாக்கு தந்தை பண்ணப்பட்ட மேசியான்றதை நிரூபிப்பதற்காக எழுதுறார். எழுதுன உடனே படி படி படியாக அடுக்கிட்டு வர்றார் ஆதாரங்கள். 1வது அதிகாரத்தில் அவருடைய வம்ச வரலாறு பாருங்க, ஆபிரகாமின் புள்ள தாவீதின் புள்ள இயேசு. 2வது அதிகாரத்தில் அவருடைய பிறப்பின் சூழ்நிலையை பாருங்க, அவர் எங்கிருந்தோ ஆசாரியர்கள்லாம் வந்து அந்த ஞானி வைஸ்மேன்லாம் வந்து அவரை பணிந்து கொள்றதையும் அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுறதோன்னு காமிச்சார். 3வது அதிகாரத்தில் அவருக்கு வந்த முன்னோடி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது தெய்வீகமான ஒரு அறிவிப்பு, இவர் நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கல்லுக்கு மேல கல்லுக்கு மேல எவிடன்ஸ்க்கு மேல வச்சுட்டு போற. 4வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவர் இந்த உலகத்தின் தேவனான பிசாசை அவன் சோதனைகள்லாம் மேற்கொண்டு அவனை ஜெயித்ததாக 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 5-7வது அதிகாரிகள் வரைக்கும் அவருடைய அதிகாரபூர்வமான வார்த்தை பிரசங்கம், இது வரைக்கும் ஒருவரும் செய்யக்கூடாத சத்திய வார்த்தைகளை அவர் பேசினார், அதிகாரத்தோடு அவர் பேசினார். 5-7 வரைக்கும் அவர் வார்த்தையின் ஊழியம் மாத்திரம் இல்லை, அவருடைய கிரியையின் ஊழியம். 8-9 வரைக்கும் இயேசு செஞ்ச எண்ணி முடியாத அற்புதங்கள்ல 9 அற்புதங்களை எடுத்துக்கிட்டு அவருக்கு எல்லா வியாதிகளும் மேல அதிகாரம், இயற்கை படைப்பின் மேல அதிகாரம், சமுத்திரத்தையே அவர் அதட்டுறாரு, பிசாசுகள் மேல அதிகாரம், பேய்களை அவர் விரட்டுறாரு, மரணத்தின் மேல அதிகாரம், செத்தவங்கள உயிரோடு எழுப்புறாரு, பாவத்தின் மேலேயும் அதிகாரம், பாவத்தை மன்னிக்கிறாருன்னு 9 சாம்பிள் அற்புதங்களை எடுத்து 8-9 வரைக்கும் 5-7 வரைக்கும் அவர் வார்த்தையின் அற்புதம், 8-9 அற்புதங்களை எடுத்து அவருடைய கிரியையின் ஊழியத்தை பத்தி காமிச்சார். 10வது அதிகாரத்தில் ராஜாவாக தன்னுடைய பிரதிநிதிகளை அவர் அனுப்புறார், தயார் பண்ணி அவர் அனுப்புறத பார்க்கிறோம். 11வது அதிகாரத்தில் இப்படி 10 அதிகாரங்களை தன்னை நிரூபிச்ச, சந்தேகம் இல்லாத நிரூபிச்ச, அவரை ஏற்றுக்கொள்ளாத, அவர்ல இடரல் அடைகிறவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து எச்சரித்தார். இவ்வளோ நிரூபிச்சோம் என்ன நீ நம்பலன்னா, ஃபர்ஸ்ட் வார்னிங் யோவான் ஸ்தானத்துக்கு போகுது, வரப்போறவர் நீரா இல்ல வேற யாரானா, என்னை பார்த்து இடரல் அடையாத, அது ஆபத்து அப்படின்ற. தன் அற்புதங்கள்லாம் பார்த்த பெத்சாயிடா கப்பர்னோம் அவங்களை எல்லாம் கடிந்து கொள்றாரு. இதெல்லாம் பார்த்தோம் நீங்க திருந்திலேயே நியாய தீர்ப்புல உங்களுக்கு ஐயோ, சோதோன்குமாரை விட உங்களுக்கு பெரிய தண்டனை வரும். 10வது அதிகாரம், 11வது அதிகாரம் இவ்வளவு தன்னுடைய இதெல்லாம் நிரூபித்து சோககரமாக 11 அதிகாரங்கள் அவர் அதெல்லாம் நிரூபிச்சு 12வது அதிகாரத்தில் அந்த யூத தலைவர்கள் அவரை நிராகரிக்கிறத பார்க்கிறோம். அவர் இதெல்லாம் பிசாசின் வல்லமையினால் செய்தாருன்னு சொல்லி யூத மக்கள், யூத ஜனங்கள், அந்த தலைவர்கள் அவரை நிராகரிக்கிறத பார்க்கிறோம். 13வது அதிகாரத்தில் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். 13வது அதிகாரம் இப்படி தன்னை 10 அதிகாரங்களை நிரூபிச்சு வந்து 11வது அதிகாரம் எச்சரிக்கை கொடுத்த உடனே 12வது அதிகாரத்தில் அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண உடனே இப்ப அந்த சைக்கிள் தொடருது. தொடரும்போது என்ன ஆகுது, 13வது அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்ட ராஜாவாக அந்த யூதர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும்படிக்கு இன்னுமே அவங்ககிட்ட நேர சத்தியத்தை பேசுறதில்ல. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைந்திருந்த ரகசியங்களை ஓமைகள் மூலமாக 8 ஓமைகளை பேசுறார். ஓமைகள் ஏன், ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, இன்னொரு விதத்தில் அவங்க சீஷர்களுக்கு ட்ரைனிங், 2 அப்ஜெக்டிவ் அதில் இருக்கு. அந்த அற்புதமான 8 ஓமைகளை பற்றி பேசினாரு. 14, 15 இயேசு வந்து இந்த எதிர்ப்பு அதிகமாவதுனால அவர் பின்வாங்கி புறமதஸ்தர்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்தத, அந்த இடத்துல தன் டீச்சர்களோடு தனியா இருந்து அவர்களை ட்ரெயின் பண்றதை பார்க்கிறோம். 16 அதிகாரத்துல பேதருடைய பெரிய அறிக்கை, இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து தான் சாக வேண்டும், எருசலேம் போக வேண்டும்னு சொல்லி அதை நோக்கி போயிட்டு இருக்கார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், 17 அதிகாரத்துல எருசலேம் போவதற்கு அவர் ஆயத்தமாக தன்னை ஆயத்தம் படுத்தியதுக்கு அந்த வேலைக்கு அதை செய்வதற்கு ஒரு மறுரூப காட்சியை நம்ம பார்க்கிறோம். பண்ணி அதை இயேசு போயிட்டு இருக்கார். இன்னும் 6 அவர் சிலுவை அறையப்பட போறாரு. இந்த 6 தன் டீஷர்களோடு எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறது. இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த நேரத்தில் இயேசு தன்னுடைய டீஷர்களோடு நெருங்கிய நேரத்தை செலவிட்டு அவர் ஏன் சாக வேண்டும்ன்றதை புரிய வைத்து அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பாஸ்டரல் ட்ரைனிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? 11 அதிகாரங்கள் சந்தேகம் இல்லாமல் தன்னை நிரூபித்து நிராகரிக்கப்பட்டு இப்போ 13 அதிகாரத்திலிருந்து சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கிற இயேசு தன் டீஷர்களை தயார் பண்ணிட்டு வர்றார். இதுதான் கான்டெக்ஸ்ட் இல்லைங்களா? இதில் தொடர்ந்து வைடர் பரவலான கான்டெக்ஸ்டை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக உடனடியான கான்டெக்ஸ்ட். ஓகே, 18 அதிகாரம் அவர் சீஷர்களை ட்ரெயின் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? அந்த சீஷர்ல இவர் சாகணும்னு மறுரூப காட்சி இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு வர எண்ணம் என்ன, தங்களில் யார் பெரியவன், அதில் தான் இது ஆரம்பிச்சிச்சு. அதை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார், தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு சொல்லி தாழ்மையை சிறு பிள்ளைகள் போல் ஆகணும். அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஒருவன் தடையை உண்டாக்கினால் என்ன சொல்றாரு, அவனுக்கு உடனடியாக மிக கொடுமையான விதத்தில் அவன் செத்து எந்திரக்கல்ல கருத்துல கட்டி சாவடிச்சுட்டா நல்லது, நல்லது அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உன் கை கால் உனக்கு இடரல் செஞ்சிச்சுன்னா உடனே அதை பிடுங்கி போட்டு நீ ஹேண்டிகேப்பா வாழ்றது எவ்வளவோ பெட்ரு, ஒரு மத்தவங்களுக்கு இடரல் என் சபையில செய்கிறவனா நீ வாழக்கூடாது. ஏன் இதெல்லாம் என்ன காட்டுது, பிதா எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் இடரல் அடையாம இருக்கணும்ன்ற அக்கறையில இருக்கிறாரு. அந்த ஒரு பிள்ளை மேல, ஒவ்வொரு பிள்ளை மேலையும், 100 இருந்தாலும் 1 காணாம போச்சுன்னா 99 விட்டு ஓடி போய் தேடுற மெய்ப்பெண் போல இதயம் உள்ள அந்த கான்டெக்ஸ்ட் அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன, சபை ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வர அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இது வருகிறது. சரிங்களா? இம்மீடியட் கான்டெக்ஸ்ட். இதுல சபை ஒழுங்கு நடவடிக்கையே 4 தலைப்புல நம்ம படிச்சுக்கிட்டோம். அதனோட அவசியம் ஏன் தேவை, அதனோட குறிக்கோள், அதனோட முறை, அதனோட அதிகாரம், அதனோட அவசியம், கிறிஸ்து அதை கட்டளையிடுறாரு சபைக்கு ரொம்ப அவசியம், அது இல்லாம சபை முன்னேற முடியாது, பொழைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு சபையக்குள்ள எழுப்புதல் உண்டாக்கணும், ஒரு சபையை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த சபை தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த கண்டிப்பா அது சரி செய்யலைன்னா அது நடக்கவே நடக்காது. ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு டிசிப்ளின் அவசியம், நல்ல ஸ்கூல்ல போட்டு வளர்க்கணும்னு பாக்குறோம், நல்ல டிசிப்ளின் இருக்கணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு பாக்குறோம்னா நமக்கு பாக்குறோமா, நமக்கு டிசிப்ளின்னா கஷ்டம் இல்லைங்களா? அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு டிசிப்ளினோ நமக்கும் ஆவிக்குரிய டிசிப்ளின் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சபை சீர்கெட்டு இருக்கிறது, எண்ணி முடியாத தீமை சபைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த கட்டளையே சபை கீழ்படியாத போறதுனால தான். நம்ம வாழ்ற காலத்துல எத்தனையோ சபை உள்ளுக்குள்ளேயே உடைஞ்சுகிட்டு இருக்கிறது, செதஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு எத்தனையோ குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், திருமணங்கள், சபை பிரிவினைகள், எத்தனையோ போதகர்கள் ஊழல்ல சம்பந்தப்பட்டு கிறிஸ்துவைய நாம அவமதிக்கும்படிக்கு வெளியில எல்லாம் கிறிஸ்தவமே கேலி கூத்தா இருக்கிறதுக்கு காரணம், சபையிலேயே பழக்கமா பாவங்கள் அநேக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம், இது எல்லாத்துக்கும் சபை இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கல, இது சீரியஸா எடுத்துக்கல, இதோட அவசியத்தை உணரல. அதுக்குத்தான் கிறிஸ்தவமே இப்படி இருக்கு, சுவிசேஷமே வல்லமை இருக்கு, இல்லாம இருக்குது. இயேசு சபைக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்ற அளவுக்கு சபைகள்லாம் போயிடுச்சு, செத்த சபைகளா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் சபை ஒழுங்கு நடவடிக்கை இல்லாததுனால. அதோட அவசியம் பார்க்கிறோம். ரெண்டாவது அதோட குறிக்கோள். இது குறிக்கோள் என்ன, ஒரு லாயர் மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கல அவர். இதை சில பேர் அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, யாராவது பாஸ்ட் நேராக போய் 2-3 பேர்கிட்ட பேசுனா நீங்கள் மத்திய 18 ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை நீங்கள் முதல்ல அதை தனியாக தான் வந்து பேசியிருக்கணும், இப்போ என்ன எல்லாரும் முன்னாடி கேட்குறீங்க அப்படியெல்லாம். இது ஒரு லீகல் ப்ரொசீஜர் இல்லை, ஒரு இது இல்லை, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ இல்லை தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்லை. ஒரு காணாமல் போன சகோதரர், ஒரு ஆடை மீண்டுமாக ஆதாயப்படுத்தினேன், ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்தினேன். அதான் அதனுடைய குறிக்கோள். ஒரு மெய்ப்பனுள்ள இருதயத்தின் மாதிரி ஆதாயப்படுத்தணும். அடுத்த குறிக்கோள் வந்து சபையினுடைய சுத்தத்தை காக்கணும். மூன்றாவது, இதனோட முறை என்ன? நம்ம போன வாட்டி பார்த்தோம் என்ன முறை இது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இதை விட தெளிவாக என்ன எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? பேபி ஸ்டெப்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. போன வாட்டி நான் எடுக்கும்போது சில பேர் போர் கூடாச்சு, என்ன இதை போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். இதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வெரி கிளியர் ஃபார்மேட்டு, ஒழுங்கு, பொதுவான ஒழுங்கு நடவடிக்கை. பாஸ்டர் சொல்லி 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 திருந்தாத தொடர்ந்து போகிறவங்களுக்கு, தொடர்ந்து தங்க வாழ்க்கையில் பாவ முறையை பின்பற்றுகிறவர்களுக்கு, ஒழுங்கீனத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, வெளிப்படகாரமாக ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படியாதவங்களுக்கு, சபைக்கும் சுவிசேஷ சாட்சிக்கும் தீங்கு வளவிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? முதலாவது தனியாக போய் சொன்னேன், அதை அவங்க கேட்கலன்னா ரெண்டு மூணு பேர் உபாகமத்தின்படி சாட்சிகளை கொண்டு போ. அதையும் அவங்க கேட்கலன்னா சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் அவங்க செவி கொடுக்கலன்னா அவங்க சபையிலிருந்து நீக், சபையிலிருந்து நீக். இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டம். இதை பார்க்கும்போது இது ஈஸியா யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் நல்ல மெம்பர்ஸ் வந்துட்டு போனால் நல்ல ஃபீலிங்கோடு சர்ச்சிலேருந்து போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ கஷ்டம் இது, யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யணும்னா நான் அதை யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நான் எம்மாத்திரம் இதை செய்யறதுக்கு ஃபீல், ஒரு இன்ஆடிக்குவேட் ஃபீலிங்னுவோம். இதெல்லாம் நான் ரொம்ப ஒழுங்காக எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இதெல்லாம் செய்யறதுக்கு நான் எப்படி இதை செய்ய முடியும்? அதான் யார் நம்ம வாழ்கிற உலகம், தனித்தனிப்பட்ட மனிதர்கள், அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது மாடர்ன் வேர்ல்டில் இல்லைங்களா. திடீர்னு ஒருத்தர் வாழ்க்கையில் நுழைஞ்சி நீங்கள் செய்யறது தப்புங்க அப்படின்னு எப்படி நான் சொல்கிறது? காலைல ஒரு உதாரணம் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க எல்லாம். ஏன்னா ஏதாவது ரொம்ப பேசிட்டோன்னா நீ என்ன அப்யூஸ் பண்ணிட்ட, நீ என்ன அராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி போலீஸு கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம். ஏன்னா இப்போ லேடிஸ் எல்லாம் போலீஸ் லா எல்லாம் லேடிஸ் பக்கம் இருக்கிறதுனால இப்படி போட்டு கொடுத்துரும் எல்லாரையும். அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி இப்படி யாராவது நம்மளை பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் நான் என்ன ஒரு அப்போஸ்டில் நான் பர்ஃபெக்டா? அது மாத்திரம் இல்லை, பல பேர் மத்தேயு 7வது அதிகாரத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நியாயம் குற்றப்படுத்தாதது இல்லைங்களா. ஜட்ஜ் நாட். நம்ம யாரும் அவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? அவங்க சூழ்நிலை நமக்கு தெரியுமா? அவங்க கஷ்டம் நமக்கு தெரியுமா? அவங்க எப்படி ஒழுங்கினா இருந்தாலும் நம்ம சும்மா தான் இருக்கணும், அவங்க பாவம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இல்லைங்களா. இதனால் சபை ஒழுங்கினா இல்லாமல் இருக்கலாம். நமக்கு என்ன உரிமை இருக்குது? இது எப்படி செய்ய முடியும்? அது பத்தாதுன்னு சொல்லி தனியாக போய் பேசுகிறதோடு விட்டுறாரு அவர். இல்லை கேட்கலன்னா அவங்க என்ன அட்டூழியம் செஞ்சாங்களோ அதை ஓப்பனாக சபையில் தெரிவின்றாரு. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. எப்படி இதெல்லாம் நம்ம செய்யறது? நம்மெல்லாம் புத்தி கேட்டு போயிருக்கா நம்ம நினைக்க மாட்டாங்களா? இந்த காலத்தில் எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்மளும் பல விதத்தில் பலவீனர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எந்த அதிகாரத்தில் இதை செய்ய முடியும்? அதை பற்றி தான் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். எந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறார், என்ன உற்சாகத்தை அதை கொடுக்குறார், என்ன இதை செய்வதனால நமக்கு ஏற்படுகிற காரியத்தை சொல்லி ஏன் மனசை ரொம்ப குளிரை செஞ்சிச்சு, ஏன் மனசுக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துச்சாரு. பாருங்களேன், இதை செய்வதற்கு என்ன உரிமை இருக்கு நமக்கு செய்யறதுதான். 18-20 வரைக்கும் பார்க்க போறோம் இந்த வசனத்தின் உச்சக்கட்டம். இதுக்காக செய்யறது கஷ்டம் தான், டிஃபிகல்ட் ஒர்க். ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலை, செய்யப்பட வேண்டிய வேலை. அதிசயமான அதிகாரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். பாருங்களேன், அதிகாரத்தை, அதிசயமான அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதை கொடுக்கறதும் அதிகாரப்பூர்வமாக. கவனிச்சு பாருங்க அந்த வசனம் எவ்வளவு கம்பீரம். தேவகுமாரன் சாதாரணமாக ஏதாவது சொன்னாவே அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் தான். இங்கே என்ன பண்ணுறாரு? மெய்யாகவே, அஷ்யூரட்லி ஐ சே அன்டு யூ, மெய்யாகவே. அங்கே பார்க்க முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கலாம். நீங்கள் யூ கேன் கம் டு மீ. மெய்யாகவே, மெய்யாகவே அப்படின்னா அஷ்யூரட்லி, மெய்யாகவே தமிழில் வருது. அது ஒரு தடவை மாத்திரம் சொன்னாரா? அடுத்த வசனத்தில் என்ன வருது? மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மூன்று ரெண்டு வசனங்களில் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று இப்படி வலியுறுத்தி சொன்னதாக பைபிளில் நமக்கு பார்க்க முடியாது. ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சபைக்கு தெய்வீக தலைவரான இயேசு இந்த அதிகாரத்தை கொடுக்குறார். ரெண்டாவது கவனித்து பாருங்க, எப்பேற்பட்ட அதிகாரம். இப்படி ஒரு அதிகாரம் பைபிளில் எங்கேயுமே எந்த சூழ்நிலையிலையும் கான்டெக்ட்லேயே ஆண்டவர் கொடுத்ததா நீங்கள் பார்க்கவே முடியாது. எத்தனை கொடுக்குறாரு பாருங்களேன். நீங்க என்ன பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதோடு ரெண்டு மூணு பேர் நீங்கள் சேர்ந்து அதை ஒத்துக்கொண்டு அதை கேட்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை செய்கிறார். அதோடு சேர்த்து ரெண்டு மூணு பேர் என் நாமத்திலே நீங்கள் கூடினால் அவர்களுக்கு மத்தியில் நான் அங்கு இருப்பேன். மூணு விஷயத்தை சொல்ற இந்த அதிகாரத்தை மூணு வகையாக விளக்குற, உங்க மனசுல ஞாபகம் இருக்கட்டும், அது மூணு தலைப்பா நான் போட்டிருக்கிறேன். கட்டுகிற கட்டவிழ்க்கிற அதிகாரம் முதலாவது, ரெண்டாவது நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரம், ஜபங்களுக்கு பதில் பெற்றுக்கிற அதிகாரம், நம்ம ஜபம் பண்ணி ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டு ஜபம் பண்ணோம்னா அதுக்கு பதில் கிடைக்கிற அதிகாரம், மூன்றாவது கிறிஸ்துவுடைய உணரக்கூடிய பிரசன்னத்தின் அதிகாரம், உணரக்கூடிய பிரசன்னத்தின் அதிகாரம். மூணும் பார்ப்போம். முதலாவது கட்டுகிற கட்டவிழ்க்கிற அதிகாரம், 18வது வசனம், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் முதலே பேதுருவுக்கு சொன்னதாக நீங்க யோசிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். 16வது அதிகாரம் 19வது வசனத்துல படிங்களா, பதினாறு 19
தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார்.
திறவுகோல், திறவுகோல்னாவே அதிகாரம் நம்ம பார்க்கிறோம், அந்த அதிகாரத்தை இங்கேயும் பயன்படுத்துறார். இந்த ஒழுங்கு நடவடிக்கை கற்பனைகளை நீங்கள் கடைபிடித்தால் எல்லையற்ற தேவன் சபை இந்த செயல்படுகிற செயல்ல அவரும் செயல்படுகிறார். நம்மளால யோசிக்கவே முடியல, அதை நம்பவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. அதனால தான் ஒருவேளை மெய்யாகவே சொல்றப்பா நம்பு, இது உண்மையா நடக்குது, மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ கட்டவிழ்ப்பீர்களோ. அப்படின்னா என்னங்க அர்த்தம், நமக்கு அது புரியாம இருக்கலாம், நம்ம கலாச்சாரத்துக்கு, யூதர்களுக்கு நன்றாக புரியும். ஏன்னா யூதர்கள் அவங்க ரபிகள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எப்பவும் அந்த ரபிகள் வந்து ஒரு மனுஷனை கட்டுகிறேன் அப்படின்னா அவனுடைய பாவத்தை அவனோடு கட்டி அவன் பாவம் மன்னிக்கப்படாதவன் என்று அறிவித்து விடுகிறாங்க. அவன் சபை நீக்கம் கூட சில நேரத்தில் செய்யலாம், சபை ஜபாலயத்தில் செய்யலாம். ஒரு கட்டு அவிழ்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு யூத அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய பாவங்கள் கட்டிலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட்டான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அறிவிக்கிறான். அதான் அதுல ஒரு அர்த்தம் பாருங்களேன், பூமியில நீங்க இதை செய்யறது பரலோகத்தில் ஏற்கனவே என் பிதா செய்ததை பிரதிபலிக்கும்படி இருக்கிறது. நீங்கள் கட்டவிழ்க்க ஒரு மனுஷனை கட்டினால் அவன் பாவத்தை அவனோடு கட்டுறீங்க, அவன் இன்னும் மன்னிக்கப்படல, பாவ விடுதலை அடையலன்னு அறிவிக்கிறீங்க, அது பரலோகத்தின் தீர்மானத்தை இந்த ப்ராசஸ் படி நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்தின் ஆணையை நீங்க பூமியில் நிறைவேற்றுறீங்க. ஒருவேளை அவன் கட்ட அவிழ்த்திருந்தா, ஒருவேளை இந்த ப்ராசஸ செஞ்சு அவன் மனம் திரும்பினதுன்னு நீங்க அவனை ஏற்றுக்கொண்டா நீங்க கட்ட அவிழ்க்கிறீங்க. சிம்பிள் பாயிண்ட் என்ன, பூமியில சபை இந்த சர்ச் டிசிப்ளினுடைய ப்ராசஸ ஃபாலோ பண்ணும் போது பரலோகத்து அங்கீகாரத்தை பெறுகிறது. அங்கீகாரத்தை இங்க நம்ம என்ன செய்யறோமோ அது பரலோகம் அங்கீகரிக்கிறது. அதான் அதுக்கு அர்த்தமே. ஒருவேளை ஒருத்தர் பிரதர் கிட்ட போய் ஒருத்தர் போறோம், ரெண்டு பேர் போறோம், அவர் திருந்தல, சபைக்கு சொல்றோம், அவர் திருந்தல, நம்ம என்ன பண்றோம், இப்படி தொடர்ந்து திருந்தாம இருக்கும் போது உண்மையாகவே நீங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கான்றது நிச்சயமாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சபை நீக்கமும் செய்யறோம்னா அவர் ரட்சிக்கப்படல, அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படல, அவர்கள் பாவங்கள் அவர்களோடு கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சபை நீக்கம் செய்யறோம். இதுல என்ன சொல்றாரு, அப்படி நம்ம செய்யும் போது அந்த தீர்மானத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது. பாவங்கள் உனக்கு கட்டப்பட்டிருக்கிறதுப்பா, தேவ வசனத்தின்படி அந்த கற்பனையின்படி நாம் செய்யும் போது ஏற்கனவே பரலோகம் தீர்மானித்த காரியத்தை நம்ம நிறைவேற்றுறோம். அதே நேரத்தில் ஒரு சகோதரன் மனம் திரும்பினா அவனை ஏற்றுக்கொண்டு உண்மையாவே நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஏன்னா ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க ஆனா நீங்க மனம் திரும்பதுனால நீங்க உண்மையா உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு காட்டுறீங்கன்னு சொல்லி அவர்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். அதன் மூலமாக பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. பாருங்களேன், நம்ம பூமியில என்ன செய்யறோமோ ஏற்கனவே பரலோகத்தில் தீர்மானித்த காரியத்தை அதிகாரப்பூர்வமாக நம்ம செய்யறோம். இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனோட அதிகாரம் பரலோகத்தின் பிதாவின் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தை சபை கொடுக்கிறார். பாருங்களா, இன்னொரு வசனம் படிப்போம் அதுக்கு தெளிவா ஆக்கும்படி. யோவான் 20:22 சுவிசேஷத்துல, யோவான் 20:22
அவர்கள் மேல் ஊதி பிரசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார்.
எப்படிப்பட்ட அதிகாரம் இது, இங்க இங்க தெளிவா இருக்கு இல்லைங்களா? எவர்களுடைய பாவங்களை நீங்க சபையாக மன்னிக்கிறீர்களோ, மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், பரலோகத்தில் நிறுத்த தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றுறீங்க. என்ன இது டெலிகேட்டட் அத்தாரிட்டி? பரலோகத்தின் அதிகாரத்தை இங்க கொடுத்திருக்கிறாங்க. பூமியில வேற எந்த நிறுவனத்துக்கும் கொடுக்கல, சபைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தான் அது செய்ய முடியும். இந்த யூதர்கள் மைண்ட்ல இது மிக உன்னத மிகப்பெரிய அதிகாரம். ஏன்னா இயேசு அந்த சப்பானியை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்ட மாதிரி. யார் இவன்? தேவ தூஷணம் சொல்லுகிறானே. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் தேவனுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னும் போது அந்த அதிகாரத்தை சபைக்கு இப்ப கொடுக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்களேன். ஒரு சபை அந்த தேவ அந்த சிறப்புரிமை சபைக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எல்லா நீதிபதியாக இருக்கிறவர். இந்த சபை அந்த அவர் சொன்ன முறையை பின்பற்றி ஒருத்தனுடைய பாவ நிலையை தீர்மானித்து இந்த ப்ராசஸ் மூலமா அவன் ரட்சிக்கப்படல, பாவ கட்டுல இருக்கிறான்னு சபையை நீக்கம் செய்யும் போது மிகவும் பயப்படும். அது பரலோகத்தின் தீர்மானம் தான். ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னித்து அவங்க ஐக்கியத்துல ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே ஆனந்தம் பேரானந்தம். என பரலோகத்தில் செஞ்ச தீர்மானத்தை தான் இந்த சபை நிறைவேற்றி இருக்கு. பாருங்களேன், அது பெரிய ஒரு அதிகாரம், ரொம்ப பெரிய அதிகாரம். சர்ச் வந்து ஏற்கனவே பரலோகத்தில் தன்னுடைய தீர்மானமான ஒழுங்கு நடவடிக்கை செயல்ல அங்கீகரிக்குது. பாருங்களேன், அங்கீகரிக்குது. பரலோகம் வந்து சபைக்கு பூமிக்கு அடிப்பணிந்து இல்லை, நம்ம செய்யறதுனால அங்க முடிவாகவும் இல்லை. ஏற்கனவே இந்த வசனத்தின்படி இந்த கற்பனைகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை நம்ம செய்து நீக்கும் போது ஏற்கனவே பரலோகத்தில் தீர்மானித்த தேவனுடைய ஆணையை நம்ம இந்த பூமியில நிறைவேற்றுக்கிறோம். பாருங்களேன், அதான் மார்டின் லூத்தர் சொல்றாரு, தி சர்ச் பைண்ட் சம்வன் வென் இட் எக்ஸ்கம்யூனிகேட்ஸ். ஒரு மனுஷனை சபை நீக்கம் செய்யும் போது அவன் பாவங்களை அவன் கூட கட்டுகிறான். அவனை நித்திய ஆக்கினையில தள்ளணும்னு நம்ம வெளியே தள்ளல. அவனுக்கு என்ன சொல்றோம், உன்னுடைய பாவ வழி திருந்தாத வழி இந்த ஒழுங்கினம் வந்து உன்னை எச்சரிக்கிறோம். நீ இப்படியே மனம் திரும்பாம போனீன்னா நீ நிச்சயம் உன் பாவம் கட்டுத்தான் இருக்கு, நீ நரகத்துக்கு தான் போக போற அப்படின்னு சபை நீக்கம் செஞ்சு சொல்றோம். ஒருவேளை அவனை ஏற்றுக்கொண்டு நம்ம ஐக்கியத்துக்குள்ள அணைத்து கொண்டோம்னா அப்பா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நீ திருந்தி மனம் திரும்பி உன்னை திருத்திக்கிட்ட, ஐக்கியத்துக்குள்ள வா. அது பரலோகத்தில் அங்கீகரிக்க என்ன ஒரு அதிகாரம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஜபத்துல பண்றோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராஜ்யம் வருவதாக, அடுத்து உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படுவதாக. இதுதான் அப்படி செய்யுது, பரமண்டலங்கள் செய்கிற தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆணை பூமியில நம்ம செய்யறோம் இந்த சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதன் மூலமாக. பாருங்களேன், பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை பூமியில நாம் நிறைவேற்றுகிறோம் நம்ம உண்மையா இதை ஃபாலோ பண்ணும்போது. என்ன இது பெரிய அதிகாரங்க. நம்ம சர்ச் டிசிப்ளின் செய்யும் போது மனிதர்கள் நம்மளை குற்றப்படுத்தலாம், ரொம்ப நியாயப்பிரமாணமா செய்யறாருங்க, ரொம்ப கட்டாயப்படுத்துறாருங்க. அவரு என் சூழ்நிலை அவருக்கு புரியுமா, அந்த சபைக்கு அன்பே இல்லை, அக்கறையே இல்லை. ஒருவேளை மனிதர்கள் நம்ம கூட நிற்காம இருக்கலாம். இந்த வசனத்துல என்ன சொல்லுது, நீ செய்ய பரலோகமே உன் கூட நிற்குது. heaven stands with us. பரலோகம் நம்ம கூட நிக்குது. அவர் வார்த்தையின்படி ஒழுங்கு நடவடிக்கை நம்ம செஞ்சோம். ஒழுங்கு நடவடிக்கை பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மளோடு நிற்கிறார். மனுஷருங்க நம்மளை அங்கீகரிக்காம இருக்கலாம், ஆனால் தேவன் பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கிறது. அவருடைய அதிகாரத்தோடு நம்ம அதை செய்கிறோம். ஒரு சகோதரனை மீண்டும் அதை காப்பாற்றணுன்றதுக்காக செய்கிறோம். எவ்வளோ அதிசயம், எவ்வளோ அதிசயம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்தின் பிரதிநிதிகளாக அம்பாசிடர்ஸ் போல் நம்ம மாறுறோம். பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை பூமியில நிறைவேற்றுகிற அதிகாரம் பெற்றவர்களாக அந்த சபை மாறுது பாருங்களேன். அதனால தான் சபை ஒரு காரியத்தை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கை செஞ்சிருக்கும் போது மூஞ்ச திருப்பிக்கிட்டு இவங்க என்ன அப்படி செய்யலாம், அது செஞ்சு தப்பா, இது செஞ்சு ஜபத்தோடு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிற போது நம்ம யாருமே அதை குற்றப்படுத்த முடியாது. இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அது யாருமே அதை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு சபைக்கு கொடுத்த அதிகாரத்தை வச்சு நம்ம அதை செஞ்சிருக்கிறோம். ஓகே, கட்டுகிற கட்டவிழ்க்கிற அதிகாரம். ரெண்டாவது என்ன அதிகாரம்? ஜபத்துக்கு பதில் பெறுகிற அதிகாரம். ஜபத்துக்கு பதில் பெறுகிற அதிகாரம் 19 வசனம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தான் வேண்டிக் கொள்ளும் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ சே அன்டு யூ, இதான் டாப் 2 மிஸ்யூஸ்டு வேர்ஸ். இதை எடுத்துக்கிட்டு எங்கன்னா கொடுத்து ரெண்டு பேரை பிடிச்சிக்கங்க, ரெண்டு பேரை ஒத்துக்கங்க. அருமையானவர்களே, நம்ம பாருங்க, 3 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், இங்க சொல்லி இருக்குது பாருங்க. நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு கேட்டோம்னா ஒரு பிளாங்க் செக் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கேட்டோன்னா ஆண்டவர் கொடுத்துருவார். ஏன் ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? எலியா ஜெபத்தை ஒருத்தர் தானே, அவர் ஜெபம் பண்ணி மலையே வராது பண்ணாரு, அவர் ஜெபம் பண்ணி மலையே வந்துச்சு. ரெண்டு பேரை கேட்குதான் ஜெபம் கேட்பாரு. எவ்வளோ முட்டாள்தனம் அது. நீதிமானுடைய ஜெபம் என்ன யாக்கோபு சொல்றாரு? அதிக நீதிமான்கள் சொல்லலையே இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. இது என்ன ஆண்டவர் இந்த கான்டெக்ஸ்ட் என்ன? சபை ஒழுங்கு நடவடிக்கை. சபை ஒழுங்கு நடவடிக்கையில ரெண்டு சகோதரர்களோ இல்ல முழு சபையோ ஒன்றிணைத்து அந்த காணாம போன பாவம் செய்யற வழி தவறி போன சகோதரனை பத்தி ஒத்துக்கிட்டு அவங்க ஜபம் பண்ணும்போது அவங்க செய்கிற ஜபத்துக்கு தேவையான ஞானம், அவங்களுக்கு வழி நடத்தல், அவங்களுக்கு தைரியம், அந்த எப்படி அந்த சூழ்நிலையை டீல் பண்ணணும், சபையை எப்படி பாதுகாக்கணும், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அந்த நேரத்தில் சந்திக்கிறார். இன்னும் சிம்பிளா பொதுவா சொல்ல போனா, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உண்மையா எடுக்கிற சபை ஜபங்களை ஆண்டவர் எப்பொழுதும் கேட்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் கேட்கிறார். அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஒழுங்கு நடவடிக்கை இல்லாத சபைகளின் ஜபம். அந்த கான்டெக்ஸ்ட்ல இது சொல்லப்படுது பாருங்களேன், அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படுது. நம்ம அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது ஆண்டவரே இதை எப்படி செய்ய, சில நேரங்களில் எனக்கு அப்படி தப்பா போகும்போது என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன செய்யறது இந்த சூழ்நிலை, என்ன செய்யறது? இந்த ப்ராமிஸ் கொடுக்குற ரெண்டு பேர், யார் ரெண்டு பேர்? யாரோ ஊர்ல இருக்கிறவங்க ரெண்டு பேரா? இந்த ரெண்டு பேர் போய் பேசுன அந்த சூழ்நிலையை பார்த்து ஒத்துக்கிட்டாங்க. உண்மையாவே அவர் பாவத்துல இருக்கிறாருங்க, அவர் செய்யறது தப்புங்க. ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டாங்க, சபை ஒழுங்கு நடைக்கு தேவைங்க, இதை எப்படி செய்யறது நம்ம அப்படின்னு அந்த சூழ்நிலைக்காக ஜபம் பண்ணும்போது அதுக்கு தேவையான வழிநடத்தல் ஞானம் ஆண்டவருடைய ஒருவேளை சித்தம் இருந்தா, ஆண்டவரே அவருக்கு மனம் திரும்ப வெய்யோன்னு இருந்தா, அவர் சித்தம் இருந்தா மனம் திரும்புறதுக்குள்ள ஆண்டவர் அதை செஞ்சு தரார். அவருடைய ஜபங்களுக்கு சபை ஒழுங்கு நடவடிக்கையின் சூழ்நிலையில ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற அதிகாரத்தை அவங்க கொடுக்கிறார். ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார் பாருங்களேன். ஒருவேளை அந்த காணாம போனவருடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் மாத்தலாம் அந்த ஜபத்துக்கு. ஆண்டவருடைய சித்தமான பயங்கரமா அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கான், சபையை பாதிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தானே கேட்டு என் பரலோகத்தில் இருக்கிற பிதா அது செய்ய வாய்க்க பண்ணுகிறார். ஏன் அந்த காணாம போன ஆடுகளுக்கு அந்த மெய்ப்பனுடைய இருதயம் கொண்டு அந்த பிதா அந்த அந்த இருதயத்துல நம்ம அவர் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும்னு ஜபம் பண்ணும்போது கேட்காம இருப்பாரா? அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறார் அந்த ஜபத்தை பண்றதுக்கு. அதனாலதான் இதுக்கு என்ன, நம்ம ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும் அதிகாரம், பதில் பெறுகிற அதிகாரம். அதுல பாருங்களேன், ரெண்டு பேர், ஏன்னா மினிமம் ரெண்டு பேர், அது முழு சபையும் அதை ஒத்துக்கிட்டு தப்புங்க சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒரு இதுல வரும்போது அந்த முழு சபைக்கு ஜபங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு பாருங்களேன். ஒத்துக்கிட்டு, தமிழ்ல என்ன வார்த்தை வருது, ஒன்று ஒருமனப்பட்டு, ஒருமன் அந்த வார்த்தை வந்து ஒரே சத்தத்தை போடும். அவங்க ஒன்றும் இல்லைங்க பரவாயில்லன்னு இல்லை, ரெண்டு பேரும் பார்க்குறோம் கரெக்டு, இதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் ரெண்டு பேர் அந்த ஒழுங்கு நடவடிக்கை முக்கியத்துவம் உணர்ந்து அதை செய்யணும் அவர் போயிடுவாரேன்னு அக்கறையில் இருந்தாங்கன்னா போதும், அந்த இதயத்தில் இருந்தாங்கன்னா போதும், என் பரலோக பிதா அவங்களுக்கு பதில் அளிக்கிறார். அவர் மனம் திரும்பத்துக்கு பதில் அளிக்கிறார், அவங்களுக்கு தேவையான எப்படி அந்த சூழ்நிலையை டீல் பண்ணணும்னு பதில் அளிக்கிறார். ரெண்டு பேர், ரெண்டு பேர் பைபிள் முறையை பின்பற்றி செய்யும்போது நிறைய டைமில் நமக்கு நான் சொன்ன மாதிரி குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கேட்டிருக்கிறேன் ரொம்ப முதிர்ந்த பாஸ்டர்ஸ் கூட, இப்போது பாஸ்டர் மிச்சு நேரங்கள பாஸ்டர்பா, அவங்களோட சேலஞ்சஸ் என்ன தெரியுமா, சர்ச் டிசிப்ளின் எப்படி எடுக்கணும்னு தான், எப்படி செய்யணும்னு தான், பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு, ரொம்ப குழப்பம். பெரிய போதகர் சர்ச் ஃபாதர்னு சொல்லப்படுற அகஸ்தீனுக்கே இது பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் ஒரு லெட்டரில் எழுதியிருக்கிறார், ஒரு சூழ்நிலை அவருக்கு மத்தேயு 18 ஃபாலோ பண்ணணுமா இல்லை திமோத்தி 5:20 ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் முன்னாடி இதை கடிந்து கொள்ளணுமா இல்லை தனியாக போய் பேசணுமான்னு ஒரு குழப்பம்னு ஒரு லெட்டரில் எழுதியிருக்கிறார். இந்த தேவனுடைய வாக்கு, இந்த வசனம் என்ன வாக்களிக்குது, இந்த சூழ்நிலையை எடுத்து நீ அணுகி இதை செயல்படுத்தணும்னா உனக்கு தேவையான வழிநடத்தல் ஞானம் இதை எப்படி டீல் பண்ண எல்லாத்தையும் என் பிதா உனக்கு செஞ்சு தருவார். அவரை நாடும் போது, அவர் சித்தத்தை நாடும் போது, இதை செய்யணும்னு ஈடுபடும் போது ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும். அதான் ப்ராமிஸ், அதான் ப்ராமிஸ். எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் யோசிச்சு பாருங்களேன், சில நேரங்களில் நான் செஞ்சது கரெக்டா, நம்ம பண்ணுறது கரெக்டா, ஒருவேளை ரொம்ப ஹார்ஷாக இருந்துட்டோமா, ஒருவேளை ரொம்ப தப்பாக பேசிட்டோமான்னு பல நேரங்களில் ரொம்ப நம்ம நியாயம் தீர்க்கிறோமா, சென்சிட்டிவாக இருக்கிறோமா. இங்கே அவர் சொல்கிறாரு, நீ அந்த சூழ்நிலையை எடுத்து பாவம் இருக்குன்னு அதுக்கு அடையாளங்கள்லாம் தெரிஞ்சு முடிவு எடுத்தீன்னா உன்னை கைட் பண்ணுற, தேவனுடைய கைடன்ஸில் அதிகாரத்தில் நீ செயல்படு. அதான் ஓகே, கட்டுகிற அதிகாரம், கட்ட விழுக்கிற அதிகாரம், ஜப வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற, பதில் பெறுகிற அதிகாரம். அடுத்ததாக கிறிஸ்துவுடைய உணரக்கூடிய பிரசன்னத்தின் அதிகாரம், 20வது வசனம். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். த டாப் ஒன் மிஸ்யூஸ்ட் வாஸ், எங்கள் பார் இதைத்தான் எடுத்துக்கிட்டு எல்லா சூழ்நிலையிலையும் இதே ரெகுலராக கேட்குறத பார்க்கலாம், ஆனால் அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. இங்கே ரெண்டு மூணு பேர்ன்றது எங்கேயோ ரெண்டு பேர் இருக்கிறத பற்றி பேசலை, இந்த சபை ஒழுங்கு நடவடிக்கை, இந்த சபை ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த ரெண்டு சாட்சிகளை பற்றி பேசலை, அந்த ஈடுபட்டு அந்த சபையை பற்றி, சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய கான்டெக்ஸ்டில் ரெண்டு மூணு பேர் அவங்க கூடி சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது என்ன சொல்றாரு, அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற சபைக்கு மத்தியில் என்னுடைய உணரக்கூடிய பிரசன்னம் அங்க இருக்கும், பிரசன்னம் அங்க இருக்கும். ஐ ப்ராமிஸ் மை பிரசன், என்னுடைய உணரக்கூடிய பிரசன்னத்தின் அதிகாரத்தை கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, ஸ்பெஷல் பிரசன். எவ்வளவு அநியாயம் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஊர்ல செய்யறாங்க பாருங்களேன். ரெண்டு மூணு சாட்சிகள் என்னுடைய நாமத்தில், அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் வேர்டு, சர்ச்சுக்கு ஒரு கான்ஸ்டியூட்டட் சர்ச் தான், அவர் நாமம்னா அவர் வார்த்தையின்படி, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற அவருடைய வேதத்தின்படி, அவருடைய நோக்கங்களுக்காக, அவருடைய சித்தத்துக்காக கூடி வருகிற மக்கள் எல்லாமே சர்ச் இல்லை இல்லைங்களா, அவர் வார்த்தையின்படி, அவர் நோக்கத்துக்காக, அவருடைய சித்தத்துக்காக கூடி வருகிற, என் நாமத்தில் கூடி வருகிற மக்கள் இந்த காரியத்துக்காக இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கே என் பிரசன்னம் இருக்கும், அவர்களுக்கு மத்தியில் நான் இருப்பேன். இது வந்து பழையற்பாடு வேறு கொண்ட ஒரு அருமையான எக்ஸ்பிரஷன், த ஜெகோவா இஸ் இன் யோர் மிட்ஸ்ட். யெகோவா நமக்கு மத்தியில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம், நமக்கு எல்லா தேவையான பதிலும், எல்லா தேவையான பலமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும், ஆறுதலும், தைரியமும் கொடுக்கவும் ஆசீர்வதிக்கவும் நமக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு குறை இல்லை, அவர் நமக்கு மத்தியில் இருந்தால், அவர் பிரசன்னம் நமக்கு மத்தியில் இருந்தால் எல்லா காரியமும் செஞ்சு முடிக்கலாம். நம்ம செய்ய முடியாது, ஒன்றுமே இல்லை. நமக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கும்போது எந்த தேசமாவது நில்ல முடிஞ்சிச்சா அவங்களுக்கு மத்தியில்? இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் உங்களாலேயும், வெளியில் இருக்கிறவங்களாலையும் உணரக்கூடிய, என்னுடைய உணரக்கூடிய பிரசன்னம் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற மக்களாக இருந்தால் என்ன அஷூரன்ஸ் பாருங்களேன். ஆண்டவரே இதை எப்படி செய்யறது, சில நேரங்களில் இது செய்யும்போது சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது ஒருவேளை சில பேர் நம்மளை விட்டு கூட போயிடலாம் இல்லைங்களா, என்னங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க, இவ்வளோ இப்படி எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கிறாங்க, சில பேர் விட்டு போகலாம். அதனால தானே செய்கிறது இல்லை பிற ஒழுங்கு நடவடிக்கை. யோசிச்சு பாருங்களேன், கூட்டம் இல்லாமல் போயிருமே. இவங்களை பற்றி சொன்னோன்னா யாரோ ஒருத்தர் காணிக்க நிறையா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாஸ்டர் அந்த சபையை நம்பி இருக்கிறாருன்னா, ஐயோ காணிக்க ரொம்ப கொடுக்குறவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோன்னா நம்ம பாக்கெட்டில் அழி விழுந்துருமே, நமக்கு சம்பளம் வராதேன்னு தான் மக்களை பார்த்துக்கிட்டு ஒழுங்கு நடவடிக்கை செய்யறதில்ல. இங்கே என்ன சொல்கிறாரு, யார் போனாலும் வந்தாலும் நீ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீன்னா நான் உங்களுக்கு நடுவில் இருப்பேன். ஐ வில் பி இன் யுவர் மிட்ஸ்ட். உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பேன், நான் இருப்பேன். என் நாமத்தில் கூடி வரும்போது என் பிரசன்னம் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸுங்க, எவ்வளோ பெரிய ஆறுதல். இயேசு இந்த கஷ்டமான காரியத்தை செய்யப்படும் போதில் பல ஆபத்துகள், பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். நமக்கும் ரொம்ப கஷ்டம். சபை ஒழுங்கு நடவடிக்கை சேரணும்னு நம்ம ஒரு கூட்டத்தை கூடி எல்லாரும் மெம்பர்ஸாக கூடி எல்லாம் இப்போ ஒருத்தர் முடிவு செஞ்சு ஜபத்தோடு அவர்கள் நீக்கணும்னா நமக்கெல்லாம் குடுகுடுன்னு இருக்குமா? ஆலையிலயா ஸ்தோத்திரம், ஆலையிலயா அப்படியா இருக்கும். அங்கே தான் இயேசு இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே தான் ஆக்சுவலாக இயேசு இல்லை. எங்கே அவருடைய நாமத்துக்காக பரிசுத்த எண்ணம் கொண்டு ஒரு பாரம் கொண்டு ஜபித்து எல்லா மனசும் உடையிற மாதிரி இருந்தாலும் அவர்களை நீக்கிறோம் பாருங்க, அங்கே இயேசு இருக்கிறார். ஐ எம் தேர் இன் யுவர் மிட்ஸ்ட். தான் சொல்கிறேன், உங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை நடத்த, உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க, உங்கள் சரியான மனநிலையை பாதுகாக்க என் பிரசன்னம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரியான நோக்கத்தோடு அந்த காணாமல் போன ஆடு கொண்டு வர்றதுக்கு ஒரு விதத்தில் கம்பீரமான ஒரு காரியம், ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் அது. இயேசு நமக்கு மத்தியில் இருக்கிறார் அப்படின்ற. ஓகே, என்ன மூணு அதிகாரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அதிகாரத்தை மூணு விதத்தில் பார்த்துருக்குறோம். முதலாவது கட்டுகிற கட்டவிழ்க்கிற அதிகாரம், நம்ம செய்கிறது பரலோகமே அங்கீகரிக்கிறது. ரெண்டாவது நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிற அதிகாரம். அடுத்ததாக தேவ குமாரனின் உணரக்கூடிய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அதிகாரம், ஃபுல் சப்போர்ட். பரலோகத்தின் முழு சப்போர்ட்டும் இருக்கும் அவனுக்கு இதை செய்யும்போது. ஒழுங்கு நடவடிக்கை, பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய சப்போர்ட் இருக்கும் உனக்கு. தேவனுடைய சித்தத்தை பூமியில நீங்க சபையை சுத்திகரிக்கணும்னு செய்யும் போது செய்யுங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். யார் போனாலும் வந்தாலும் நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பேன் அப்படின்ற. என்ன ஒரு அதிகார சபைக்கு, என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு ஆறுதல் உங்களுக்கு இருக்கா தெரியல, எனக்கு ரொம்ப இருக்குங்க. ஓகே, இந்த ஸ்டடியை நம்ம முடிக்கணும். ஒழுங்கு நடவடிக்கை தேவை, அடுத்தது அதனோட குறிக்கோள், அதனோட முறை, கடைசியாக அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான வாக்குத்தத்தம், அதிகாரம், உறுதி எல்லாம் கிடைக்கும்படிக்கு இந்த மூணு அதிகாரத்தை நம்ம கொடுக்குறார். இல்லை, நம்ம படிக்கிற பாடங்கள் என்ன, இந்த பாடங்கள்னு போடும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃப்ரேஸ் வந்துச்சு, இதை உங்களுக்கு சொல்கிற முதல் பாடம். சபை ஒழுங்கு நடவடிக்கையை நம்ம இன்னமும் நிறைவேற்றலைன்னா, கடைப்பிடிக்கலைன்னா, நம்ம ஒரு சபிக்கப்பட்டு சபையாக மாறிடும். சபை ஒழுங்கு நடவடிக்கை இன்னமும் நம்ம அதை கடைப்பிடிக்கலைன்னா, நம்ம ஒரு சபிக்கப்பட்ட சபையாக மாறிடும். அது ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாஸ்டர்னா, அது உண்மையில் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பகுதி இயேசு அதை கட்டளையிடுற, அது ரொம்ப அவசியம்னு சொல்கிற. ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி, ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் ஃபோர்னு எந்த குழப்பமும் இல்லாமல் சொல்லித்தராரே. அது மாத்திரம் இல்லாமல் பரலோக அதிகாரத்தையே அதுக்கு சபைக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீ செடுத்து கட்டல முடியும், கட்டவிழ்க்க முடியும். உங்கள் ஜபங்களுக்கெல்லாம், நீங்கள் சபையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறவங்களா இருந்தால் உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் நான் கொடுப்பேனே. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் என்னுடைய விசேஷ பிரசன்னம் உங்கள் கிட்டே இருக்கும். அதே நேர் விரோதமாக ரெவலேஷனில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்ககிட்ட வந்து நான் போயிடுவேன். என் பிரசன்னத்தையும் நீங்கள் உணர முடியாது. உங்களால் நடத்திக்க போக முடியும் சபையை, வாரம் வாரம் நடத்திட்டு போங்கன்றாரு. ஏன் நம்ம இதை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சபிக்கப்பட்ட சபையா மாற முடியாது? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் சொல்றாரு, சர்ச் வித்தவுட் டிசிப்ளின் கேன் ஹார்ட்லி பி கவுண்டட் அஸ் எ சர்ச். ஒழுங்கு நடவடிக்கை இல்லாத சபை சபையே கிடையாது, சபையே கிடையாது. அது பலவீனமா இருந்து கிறிஸ்து அதை விட்டு போய் ஒரு செத்த சபையாக கூடிய சீக்கிரம் மாறிவிடும். கிறிஸ்துவுடைய பிரசன்னம், ஆசீர்வாதம், உணரக்கூடிய பிரசன்னம் அந்த சபையில இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஹென்ரிக்சன் என்ற பெரிய போதகர், சபை ஒழுங்கு நடவடிக்கை இல்லாததுதான் சபையினுடைய சாபம். எல்லா ஒழுங்கான சபை சில ரூல்ஸ் வச்சிருக்கணும், விசுவாசத்துக்கும் நடத்தைக்கும் ரூல்ஸ் வச்சிருக்கணும். அந்த அந்த நடத்தைய அந்த ரூல்ஸ ஒழுங்கா தொடர்ந்து உடைக்கிறவங்க கிட்ட பொறுமையா இருக்கவே கூடாது, ஒழுங்கா இருக்கக்கூடாது. கிறிஸ்து எவ்வளவு கம்பீரமா ப்ராமிஸ் பண்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தை சோதிச்சு பார்க்கணும். நீங்க இந்த சர்ச் மெம்பரா இருந்தா நீங்க எந்த விதத்திலேயாவது இந்த சபை ஒழுங்கு நடவடிக்கையை ஒழுங்க சுத்தத்தை கெடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே வான் பண்ணலையா, அவங்களுக்கு எந்திர கல்ல கட்டி தள்ளுனா நல்லா இருக்குமே உடனடியாக அப்படின்னு வான் பண்றாரு. நான் வந்து காலையில சொல்லிட்டு இருந்தேன், பொதுவா இந்த வசனம் எனக்கு ரொம்ப மனசை உறுத்துக்கு. ஏன், பொதுவாகவே நான் கொஞ்சம் லீனியன்ட்னா கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லைங்களா, அந்த குணம் கொஞ்சம் மாறும். இந்த வசனத்தை படிச்சு என்னை மாத்திக்கிட்டேன் நான், ஏன்னா இந்த வசனம் எனக்கு தைரியம் கொடுத்துருக்கு. தொடர்ந்து பாவத்தில் போறவங்க, கீழ்படியாமல் போறவங்களுக்கு நம்ம செயல்படணும், ஆக்ஷன் எடுக்கணும். யாராவது தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறாங்க, தொடர்ந்து ஒழுங்கீனத்துல வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா நமக்கு வெளியில இங்க அவ்வளவு கிளீனா தெரிஞ்சிடறது இல்லை. ஒருவேளை எப்படி தெரியலனா, அவங்க சபைக்கு எந்த விதத்துல மதிப்பு கொடுக்குறாங்க, சபைக்கு எவ்வளவு ஒழுங்கா வராங்க, கூட்டங்களுக்கு எவ்வளவு வராங்க, ஆவிக்குரிய விஷயங்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்கன்றத வச்சிய ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. ஒரு சிம்பிளான வழிகளில் நம்முடைய சபை ஒழுங்கினத்தை பத்தி நான் சொல்றேன். அந்த ஒழுங்கினத்தை மாத்தணும். சிம்பிளா டைரக்டா சில காரியங்களை நம்ம பேசுவோம். பேசிக் டிசிப்ளினாவது நம்ம சபையில இது கொண்டு வரணும், இல்லைன்னா இதை படிச்சு என்ன பிரயோஜனம்? பேசினார் ஒழுங்கு நடவடிக்கை 2021 பேசினார், முடிஞ்சு போச்சுன்றதா நம்ம போறது வீட்டுக்கு? ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அட்வான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்களா, ஜிஆர்பிசி சர்ச்சுக்கு ஒழுங்கு வரணும், ஒழுங்கு வரப்போகுது, ஒழுங்கு நடவடிக்கை வரப்போகுது. அதில் நம்ம எல்லாருமே நம்ம சர்ச்சு டிசிப்ளின் சர்ச்சுன்ற அளவுக்கு நம்ம இருக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது உங்க மனசுல கையை உயர்த்து சொன்னா எல்லாரும் உயர்த்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு படிச்சு கொடுத்து இவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்களேன். நான் நம்புறேன், பெரிய என்கரேஜ்மெண்ட் இது. கடவுள் ப்ராமிஸ் பண்றாரு, நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் பரலோக அங்கீகாரம் இருக்கும். உங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பேன். நீங்க சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறவங்களா இருந்தா நீங்க வந்து என்னுடைய விசேஷ பிரசன்னம் உங்களுக்கு மத்தியில இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அதிகமாக எந்த அளவுக்கு இந்த ஒழுங்கு சபையில வருதோ அந்த அளவுக்கு என் பிரசன்ன அதிகமா நீங்க உணர்வீங்க. இந்த ஜபங்க சபை ஜபங்களுக்கு தடை பண்ற மாதிரி அவருடைய பிரசன்னத்தை உணராதபடிக்கு உங்களை யாராவது ஒருத்தர் இருந்துடலாமா? எவ்வளவு ஆபத்து பாருங்களேன், இருந்துடலாமா நீங்க? அப்படி யோசிச்சு பாருங்க. ஜிஆர்பிசிக்கு ஒழுங்கு நடவடிக்கை வரணும். யூ ஷுட் பி ஏ டிசிப்ளின் சர்ச், அதுக்கெல்லாம் கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ஏன், அந்த முதலாவது எடுப்போம், முதலாவது ஒழுங்கு நடவடிக்கை எங்கே வரணும்? சர்ச் கூடுதலில் வரணும். ஏசு இங்கே என்ன, 2-3 பேர் கூடும்போது நான் அங்கே வருவேன்னு அவர் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காரு, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். அதான் சர்ச் கேதரிங். அண்ட் தேர் ஏசு அங்கே இருக்கிறார், யெகோவா தேவன் அங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார், அங்கே புல்பெட்டில் நின்னுக்கிறேன்னாரா, பாஸ்ட் கிட்ட நெருங்கி நான் இருப்பேன்றாரா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படி, ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும்படி நடுவில் இருப்பேன், உங்களுக்கு நடுவில் இருந்து நான் செயல்படுவேன். யோசிச்சு பாருங்க, அவர் நடுவில் இருக்கிறார்னா என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம். நம்மளை பாவம் உணர்த்துறதுக்கும், நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கும், ஆறுதல் படுத்துறதுக்கும், நம்ம மன சூழ்நிலை எப்படி இருக்கு அதன்படி நம்மளை பிரகாசிப்பிக்கிறதுக்கும், வழி நடத்துறதுக்கும், தாங்கிறதுக்கும், பலப்படுத்துறதுக்கும், சாட்சா தேவ குமாரனே ஆவியின் பிரசன்னத்துல வார்த்தையின் மூலமா நமக்கு நடுவுல வரும்போது அந்த கூட்டத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க அதான் நீங்க கேட்கணும். அதுல ஒழுங்கு இருக்கா அந்த கூட்டத்துல வர்றதுல? எவ்வளவு பவர் அதுல, அந்த கூட்டம் அவர் நடுவுல இருந்தா போதுமே, நம்ம உலகமெல்லாம் போய் நமக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இனி எப்போ தேவன் அவங்களுக்கு நடுவுல இல்லையோ அப்பதான் வெறும் தோத்து செத்து போன மக்களா நம்ம மாறிடுது. ஆண்டவர் காண்டி நமக்கு நடுவுல இருந்தா உலகத்தின் எல்லைகளுக்கு போய் நம்ம சாதிக்கலாம். ஏன்னா அவர் நாள் எல்லாம் கூடும். வரப்போற நாட்கள்லாம் சபைகள் அதிசயமா அவருடைய மகிமையை பல இடங்களுக்கு கொண்டு போகலாம். எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியல் சபை, நான் அவர்களுக்கு மத்தியில் இருப்பேன். அந்த சபையில பேசிக் ஒழுங்கு நடவடிக்கை நமக்கு இருக்கா? நம்ம பார்க்குறோம் எவ்வளோ முக்கியமான சத்தியங்கள், எங்கேயுமே இந்த சத்தியங்கள் கிடைக்கிறது இல்லை, இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த சத்தியங்கள்லாம் ரொம்ப தியாகத்தோடு உங்களுக்கு வருது. தியாகத்தோடு வருது. நீங்களா போன வாரம் நான் ஷேர் பண்ணி பர்சனலா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வாரம்லாம் 5 மணி நேரம் தான் தூங்கினேன். ஏன் அவ்வளவு முயற்சி எடுத்து அப்படி செய்யும் போது அவ்வளவு இது வரும்போது அதை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, அந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? ஏன் சில பேர் ரெகுலரா சர்ச்சுக்கு மிஸ் ஆகும் யோசிச்சு பாருங்களேன், ரெகுலரா மிஸ் ஆகும். ஆனா நம்ம ஒன்னும் சபை நடவடிக்கை செய்யறதில்ல, சபை ஒன்று நடிக்க வெபிரேயர்ல போட்டிருக்குதே சபை கூடுதலை சில பேர் விட்டு விடுகிறத பழக்கமா பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அந்த வசனத்திலே தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எங்க பலி இருக்குன்னு அடுத்த வசனம் சொல்லுது. இது பெரிய பாவம் இல்லையா? இயேசு வந்திருக்கிறாரு, என் உங்களுக்கு நடுவுல நான் வந்திருப்பேன், அப்படிப்பட்ட சபையில உன் அங்கமா நான் சேர்த்திருக்கிறேன், அந்த சபை கூடும் போது நீ அங்க இருக்கணும்னு கட்டளை. அதை விட முக்கியமான வேலை இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு? அந்த வேலைக்கு நம்ம வராம வேற என்ன சார், எவ்வளவு பெரிய பாவம் அது. சபை ஒழுங்க எங்க இருக்குது? கேதர்ட் மீட்டிங்ஸ் வருவான்னு தானே, என்னால வர முடியலன்னா நம்ம ஏன் அங்கத்தினர்களா இருக்கணும்? சில பேர் நீங்க வர்றதில்ல, சில பேர் வராதுனால, சில நான் வாரங்களில் வர ஆகுறதில்ல, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, தட்ஸ் ஃபைன். சில பேர்ல ப்ராவிடென்ஷியல் இன்ட்ரன்சஸ் இருக்குன்னு சில பேர் தான் பிந்தாஸ்னுவாங்க தமிழில், தெரியுமா? வந்தா இஷ்டந்தா வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன், எனக்கு மனசு இருந்தா நான் வருவேன். போன வருஷம் நமக்கு புரியுது கொரோனானால நம்ம கூடாமல் இருந்து சில நேரத்தில் சபை ஓபன் பண்ண எல்லாரும் வந்துட்டீங்க, சில பேர் என்கரேஜ் பண்ணி தயவுசெய்து வராதுங்கன்னு சொல்ல வேண்டியதாயிருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஏன் நம்ம சபை கூடுதல் வர்றதில்லை? வேலைக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், எல்லாம் கூட்டம் கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லா மீட்டிங்ஸும் போகிறோம், ஆனால் சபைக்கு ஏன் வரல? கொரோனாங்க பாஸ்டர் சொல்லலாமா? அது பொறுக்குமா எங்கேயாவது? எல்லாத்துக்கும் இதுவா சபையை நீங்கள் மதிக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் சர்ச் அட்டெண்டன்ஸில் வரும் நம்ம சர்ச்சுக்கு. இந்த டிசிப்ளின் வருகிறது எப்படி? இன்னமே எல்லாருக்கும் சர்ச் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறோம். 2 வாரத்துக்கு அதிகமாக சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் அடிக்கும், இல்லை உங்கள் வீட்டுக்கு வரப்படும், நாங்கள் யாராவது வருவோம். வந்து உங்களை குற்றப்படுத்துறதுக்குல்ல, பிரதர் என்ன ஆச்சு, எப்படி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்? ஒருவேளை உங்களுக்கு வர்றதுக்கு பாருங்களேன், இது மேய்ப்பனுடைய இருதயத்தோடு வருது, அது ரெகுலராக நடக்கும். அடுத்தது சர்ச் டைமிங் எடுத்துக்கும். சர்ச் டைமிங், நான் நேற்று 2 மணிக்கு தூங்கினேன், காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், வந்துட்டேன் சர்ச்சுக்கு. சில பேர் 35 கிலோமீட்டர்லேருந்து வராங்க, ரொம்ப புதிர் நம்ம சர்ச்சில், ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க தான் டைமுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சில பேர் நடந்து கூட வந்துடலாம். ஒரு அற்புதம் வாரம் வாரம் நடக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? சபை அவர் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவர் வசனம் படித்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள திடீர்னு சபையே ரொம்ப இருக்கும். நம்ம சபையினுடைய அதிசயம், வார வாரம் நடக்கிற ஒரு அற்புதம். என்ன ஒரு ஒழுங்கினம், வாட் டிஸ்ஆர்டர்லி. இயேசு எல்லாருக்கும் முன்னாடி வந்து அங்கே நிற்கிறேன்றாரு. நம்ம இப்போ பிரான்சிஸ் போன வாரம் ஷேர் பண்ணார், ஒரு பொய் சபை ஊரெல்லாம் ஏமாத்துது, பெரிய கூட்டம் வச்சுக்கிட்டு இன்னொரு சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த சர்வீஸ்க்கு எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்களாம் போகணும்னு, போய் கள்ள போதுறதுக்கு கேட்டு வர்றதுக்கு. உண்மை ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தை பிரசங்கிக்கிற இடத்துக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு இதானா? இப்படி மதிப்பு இப்படி கொடுக்காதனால்தான் நம்ம ஊரே இப்படி இருக்குது. அங்க அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களே, நீங்க கொடுக்குற தேவ வசனம் பிரசங்கிக்கிற இடத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க? என்ன சாட்சி கொடுக்குறீங்க? லேட்டா போனா ஆகுது, அப்படியா வருது? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பொய் காரியத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்களே. இந்த ஒழுங்கினத்தை நம்ம எப்படி சரி பண்ணுவோம்? ஒருவேளை 9:50 கேட்டை மூடிடுவோமா? என்ன எப்படி சரி பண்ணலாம்? இன்னுமே லேட்டாக வரவங்க உங்களுடைய பேர், உங்களுடைய டைமிங், எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு நோட் பண்ணப்படும். ஒருத்தர் 3 தடவுக்கு அளவுக்கு தொடர்ந்து நீங்கள் லேட்டாக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசப்படும். ஏன் பேசப்படும்? மீண்டுமாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. உதவி செய்யறதுக்கு ஏன் லேட்டாக வரீங்க? ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையா, நாங்கள் வந்து கூட பிக்கப் பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லுங்க, அப்படின்னா உதவி செய்யலாம். டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையா உங்களுக்கு, நாங்கள் டைமுக்கு ஊபரை புக் பண்ணி தரோம், ஒன்றும் தாராளமாக டைமுக்கு வாங்க சர்ச்சுக்கு. ஒருவேளை சாட்டர்டே வந்து 12 மணி 1 மணி நேரம் டிவியை பார்த்துட்டு காலையில் எழுந்திருக்க தூங்க முடியலையா, டைமுக்கு ஒரு அலாரம் கிளாக் வாங்கி தரோம் உங்களுக்கு. என்னென்ன உதவி செஞ்சு உங்களுக்கு டைமுக்கு வர வைக்கணும்? தட் இஸ் த டிசிப்ளின், அது ஒழுங்கு. வார கால்ஸ் இருக்கு, வார கால்ஸ் நம்ம நடத்துகிறோம், இருந்தால் எவ்வளோ மகிழ்ந்து போகுது. நீங்கள் அட்டன் பண்ணவங்களும் சரி, நான் அதை நடத்தினதும் 3 வருஷத்துக்கிட்ட நடத்தியிருக்கிறோம். வாலிபர்கள் வினாவிட போதகத்தில் வளர்ந்த அந்த தியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் வாழ்க்கையெல்லாம் எந்த அளவுக்கு உதவும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அது கொடுக்க முடியாது. வாரம் வாரம் அவங்களா படித்து வந்து என்ன பிரயோஜனப்பட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு போக போக எவ்வளோ நன்மை. 1689 men எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு கொண்டாட்ட விழாலாம் நடத்தும். உமன்ஸ் ஃபெலோஷிப் கேரக்டராக பார்த்துக்கிட்டு வரீங்க, அது எவ்வளோ என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் நடக்குது, ஆனால் சில பேர் அதில் கலந்துக்கிறது இல்லை. ஏன் கலந்துக்கிறது இல்லை? நீங்கள் என்ன கஷ்டம் உங்கள் வீட்டில்? நீங்கள் எல்லாம் வர்றவங்கெல்லாம் பேசணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க பேசுகிறத வந்து ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கிட்டு கூட வீட்டில் கால் ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு தூங்கிக்கிட்டு கூட கேட்கலாமே. நீங்கள் வரணும், ட்ரெஸ் ஆகணும், முகம் கழுவணும், தலைவாரணும், மேக்கப் போடணும், ஒன்றும் இல்லையே. முகத்தில் வீட்டில் தூக்க மூஞ்சிலே உட்காந்து ஆன் பண்ணி கேட்கலாமே. ஏன் கலந்துக்கிறது இல்லை நீங்கள் சில பேர்? வை இனிமே நான் மெம்பர்ஷிப்புக்கு யாராவது எடுத்தேன்னா இந்த மாதிரி வீக்லி மீட்டிங் கலந்துக்கிறவங்களை தான் எடுக்கணும். ஏன்னா வெறும் சண்டே வருகிற மக்கள் நமக்கு தேவையில்லை. ரிஃபார்ம் இல்லை, அது இல்லை ரிஃபார்ம் சர்ச். உங்களை சத்தியத்தில் நல்லா வளர்த்து கொடுக்கணுங்க. வேறு சத்தியத்தில் நல்லா வளர்க்கணும். அது இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. முதல்ல அஸ்திபாரம் அது அது வளர்க்குறதுக்கு தானே வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் மீட்டிங் ஒரு அரை மணி நேரம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஏன் முடியல? அப்படி வராதவங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வர முடியல? நீங்கள் அதை கலந்துக்கிறதுக்கு என்ன உதவி செய்யலான்னு நம்ம பார்க்கணும். ஃப்ரைடே மீட்டிங் ஸ்ட்ரேஞ்ச் அதிசயம் இதுலேயும் ஒரு அற்புதம் நடக்கும். 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் இருக்கிறவங்க ஃப்ரைடே மீட்டிங்க்கு வருவாங்க. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இருக்கிறவங்க ஃப்ரைடே மீட்டிங்க்கு வரமாட்டாங்க. ஏன் இந்த சபையில் இந்த அதிசயம் நடக்குது? எதுக்காக நடக்குது? எத்தனையோ பிரச்சனைகளில் போராடுறீங்க, எவ்வளோ கஷ்டங்களில் போராடுறீங்க, உங்கள் உபத்திரம் உங்கள் உடம்பு சரியில்லாததுக்கெல்லாம் ஜபம் பண்ணுறோம். அந்த ஜபக்கூட்டத்தில் இயேசு இருக்கிறாரே, அங்கே வந்து ஜபக்கூட்டம் அவசியம் இல்லையா? ஜபக்கூட்டத்தில் வராதது உங்கள் ஆவிக்குரிய பாவ நிலையை குறிக்குதா? ஏன்னா ரொம்ப ஆண்டவருக்கு நெருங்கி இருக்கிற காரியங்களை நம்ம ரொம்ப ஈடுபட மாட்டோம். பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா ஏன் வர மாட்டேன்றீங்க? ஓகே, வாரத்தில் வேலை இருக்குங்க பாஸ்டர், நீங்கள் வச்சுருக்கிறீங்க. மாதத்தில் 1 நாளாவது வாரத்தில் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடாதா? ப்ரேயர் மீட்டிங்க்கு சில பேர் வேலையிலேருந்து நேராக வந்துடுறீங்க. போன வாரம் ஒரு குளோபல் மீட்டிங், 5000 பேர் சிஇஓ இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திடீர்னு எழுந்திரிச்சு, நான் இப்போ உடனே பேசி ஆகணும், இன்னொரு 5 நிமிஷம் நான் நமாஸ் பண்ண போகணுன்றான். ஆனால் வேலையிலேருந்து கூட எடுத்துடலாம். எடுத்துகிறாங்களோ என்னன்னு தெரியல. 5000 மீட்டிங் கம்பெனியில் சொல்கிறான், நான் போகணும், நமாஸ் பண்ண போகணும். முடியாது, ஃப்ரைடே மீட்டிங் நடக்குது. ஒரு அப்படி ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு ஜபம் பண்ணுறாங்களே, அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம பார்த்து படிக்க வேண்டியதில்லை. ஜபக்கூட்டம் கிறிஸ்தவர்கள் நீங்கிட்டு சபை ஜபக்கூட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க? ரொம்ப அதிசயம். அவன் அப்படி கேட்டது ரொம்ப அதிசயம். முஸ்லீம்ஸ் பாருங்க, கடை மூடிடுறாங்க, வியாபாரம் மூடிடுறாங்க. ஆண்டவர் நம்மளை அவரை நம்பி அவர் கூடி வருகிற ஜபக்கூட்டத்துக்கு வந்தால் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்களேன். பாஸ்டருக்கு பாரம் இல்லாமல் இருக்கணும்னு ஜபம் பண்ணுறீங்க. இது எவ்வளோ பெரிய பாரம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாரம், எவ்வளோ பாரத்தோடு பண்ணுறோம். அந்த பாரத்தை குறைக்கணும்னா ஃப்ரைடே ஜப கூட்டத்துக்கு வர முயற்சி எடுங்க. ஏன் பெர்மிஷன் கேட்கலனால மாதத்துக்கு ஒரு தடையாவது ஃப்ரைடே நான் சீக்கிரம் போகிறேங்க. அப்படி தாங்க நான்லாம் முயற்சி பண்ணேன். எங்கள் பாஸ் எல்லாம் என்னை வேலை விட்டு துரத்திடுவார். எங்கள் அப்பா வந்து படிப்பை நிறுத்திட்டு போ ஒர்க் ஷாப்புக்கு, நீ போனால் தான் சாப்பாடுன்னு அனுப்பிவிட்டார். வாரம் வாரம் திட்டு வாங்கிட்டு வருவோம். ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன் சில பேர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் சில பேர் ப்ரேயர் மீட்டிங் வர முடியலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். இல்லை ஃப்ரைடே எல்லாம் வேற நாள் வைக்கலாம், உங்களுக்கு என்றைக்கு வர முடியும் போது. ஓகே, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ப்ரைவேட் டிசிப்ளின்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஒரு கேலண்டர் கொடுத்து நம்ம அதை ஒழுங்கு கொண்டு வந்துட்டுருக்கோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுத்து டெய்லி இந்த பகுதி வேத பகுதி படிக்கணும், அந்த பகுதி டிக் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பார்ட்னருக்கு அனுப்பணும். ஒரு பார்ட்னரை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். இந்த மாதம் முடிஞ்ச பிறகு மார்ச்சில் எனக்கு அனுப்பணும். நீங்கள் எல்லோரும் எனக்கு அனுப்பணும். எனக்கு அனுப்பும்போது நீங்கள் யாராவது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தால் நான் ரொம்ப ஏமாற்றம் அடைவேன். ரொம்ப வருத்தப்படுவேன். வெரி சேட். அது இப்போவே சொல்லியிருங்க, ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கே இன்றைக்கிக்குள்ளே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஏன் முடியலன்னு நான் பார்க்குறேன். ஏன் இப்போது பாருங்களா, அதெல்லாம் பண்றவங்க ஆசீர்வதிக்க தேவானந்த் பிரதர் அவர் தான் எல்லாருமே லீடிங் இருக்கிறார். எவ்வளவு பிஸி தெரியுமா வேலையில, ஃபேக்டரியில எவ்வளவு பெரிய பொறுப்பு, காலையில எந்திரிச்சு ஓடணும், நைட்டு வர்றது எவ்வளோ லேட் ஆயிடும், சனிக்கிழமை வேலை, பெரிய வேலை. ஆனா ஒவ்வொரு நாளும் ட்ராக்ல இருக்கிறாரு. இளையாச எடுத்துக்காங்க, ஏன் உதாரணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா பேச, இளையாசு ரெண்டு பிள்ளைங்க, வைஃபும் வேலை, தானும் வேலை, சாட்டர்டேலேருந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் காலையில் ஓடினா நைட்டு தான் வீட்டுக்கு வர்றது, வந்து பிள்ளைகளை கவனிக்க வீடை ட்ராக்ல இருக்காங்க. எப்படி இதெல்லாம் இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? நம்மளாம் முயற்சி இருக்கு, நம்ம இதை விட பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, எனக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒழுங்கு ஜப தனிப்பட்ட ஆராதனையை பத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்டு வர எத்தனை பேர் செய்றீங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வரணும். ஒருவேளை ஏப்ரல் புது வருஷம் இன்னொரு நியூ இயரை கொண்டாடும், தமிழ் வருஷ பருப்பு வருது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பைபிள் டைரி எனக்கு கொடுக்குறேன் கிஃப்ட். அதுல வந்து இந்த டெய்லி ஜபம் பண்றது ஒரு ரெண்டு மணிக்கு பண்ணா இல்லை அது ஒண்டி எழுதி வைங்க போதும், அது ஒண்டி எழுதி வைங்க. நீங்களே திறந்து பார்த்தா தெரியும் எத்தனை நாள் ஜபிக்கிறீங்க எத்தனை நாள் ஜபிக்கலன்றது தெரியும். அடிப்படை ஒழுங்கு இதெல்லாம் இல்லைன்னா இயேசு நமக்கு மத்தியில் இருக்க மாட்டேன்றார், நம்ம ஜபங்களை கேட்க மாட்டார், அவர் பிரசன்னம் நமக்கு மத்தியில் இருக்காது. பாருங்களேன் அடிப்படை ஒழுங்கு, எப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம், எப்போ நம்ம ஜபங்களுக்கு பதில் வரப்போகுது, ஒரு ஆஷா இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் என்னங்க இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க, இந்த வசனம் டெய்லி படிக்கிறது ஒரு ப்ரெஷர் தான், ஆனால் இது நல்ல ப்ரெஷருங்க. நம்ம வாழ்க்கையில் ப்ரெஷர் இல்லைன்னா நம்ம முன்னேறவே மாட்டோமே, இருக்கிற மாதிரியே இருந்து ப்ரெஷர் என்ன பண்ணும், நம்ம கேரக்டரை வடிவமைக்கும். கட்டாய மாதிரி ஆரம்பத்தில் தெரியும், அதை செய்ய 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 அது பழக்கமாக மாறிப்போய் நம்ம குணமாக மாறிப்போய், நம்ம சின்ன வயசில் நமக்கு ஒழுங்கு ப்ரெஷர் கொடுத்து நம்மளை வளர்த்ததுனால தான் சில நல்ல குணங்கள் நமக்கு இருக்கு இன்னைக்கு. அதுதான் சபை உங்களுக்கு செய்ய பார்க்குது, ஒரு நியாயப்பிரமாணமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுத்து இதை பழக்கமாக ஏற்படுத்தி இந்த குணமாக இந்த கேரக்டராக மாற்றணும் உங்களை, அதுக்கு தான் சபை ஏற்படுத்தியிருக்கார், அதுக்கு தான் சபை ஒழுங்கு நடவடிக்கை. நல்ல ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறோம், டைமுக்கு ஒழுங்காக வாங்க, நடத்தின கூட்டங்கள் ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள், தனிப்பட்ட விதத்தில் ஜபம் பண்ணுங்கள், வேதத்தை படிங்க தானே. இந்த பெருசாக கேட்குறோமா, இதுக்கு ஒழுங்காக செய்யணும், இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள், செய்யப்பட வேண்டிய காரியங்கள். ஓகே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சில பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கில்லை, சபையை மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் தெய்வீக நிறுவனங்கள், இயேசு நிறுவித்த சபை, உலகத்திலேயே மகாபெரிய சபை, அது நிறுவனம். அவர் ஆராதனை வந்து அவர் வேதத்தின்படி நடக்கணும், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப். ஆராதனைன்ற பேரில் கூத்து நடக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, அவர் வசனத்தின்படி ஆராதிக்கிற இடத்துக்கு தான் போகணும். திருமணம் அவருடைய நிறுவனம், வேலை நம்மெல்லாம் உழைச்சி வேலை செய்யணும், நேரத்தை வீணடிக்க சோம்பேறிகளாக உடம்ப வளைக்காதவங்களா இல்லாமல் உழைச்சி உழைச்சி வேலை செஞ்சு வயசு இருக்கும் போது உழைச்சி சம்பாதிக்கணும், ஒர்க். அதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்த டிவைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுல எல்லாமே சில பேர் ஒழுங்கில்லை. ஏன் தெரியுமா ஒழுங்கில்லை, ஏன் தெரியுமா ஒழுங்கில்லை, ஒரு காரணம் நான் சொன்னா நம்புவீங்களா? இந்த டிவைன் இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிப்பாம குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஓய்வு நாளில் பிரச்சனை, ஆராதனையில் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு 1689 விசுவாச அறிக்கையை தெரியாததுனால, அதை நீங்கள் நம்பாததுனால, அது அறியாததுனால். நம்புவீங்களா? நம்ம நம்புகிற 1689 விசுவாசத்தை அறியாததுனால். ஏன் நம்ம மென்னு 3.5 வருஷமாக அதை படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அதனோட கனியாக ஒரு அவுட்லைனை, ஒரு பரவலான ஒரு கண்ணோட்டத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம அதிகாரமாக அப்படி ஒரு கண்ணோட்டத்தை ஒரு பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு பேராகிராஃபுக்கும் தலைப்பு, அதனோட அவுட்லைன் இருக்கும், அதில் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு சொல்லி முடிக்கிற பாருங்கள், ஒரு பரவலாக 32 அதிகாரங்கள் இருக்குது, அது 32 அதிகாரங்களும் லாஜிக்கலாக சொல்லுது. என்ன, 1-8 அதிகாரம் வரைக்கும் ஒழுங்காக கிறிஸ்தவத்தை சிந்திக்கணும்னா அதுக்கு இருக்க வேண்டிய அஸ்திபாரம் என்ன? கிறிஸ்தவத்தை பற்றி தப்பு தப்பான எண்ணங்கள் மனசில் வச்சுக்கலாம், ராங் தியாலஜி நம்ம மனசில் வச்சுக்கலாம், எவ்வளோ போலித்தனம் வச்சுக்கலாம். ஒழுங்காக கிறிஸ்தவத்தை சிந்திக்கணும்னா ஃபவுண்டேஷனல் தியாலஜி என்ன? 1-8 அதிகாரம் வரைக்கும் வேதவசனம் எப்படிப்பட்டது, வேதவசனம் ஏன், அதனோட அதிகாரம், கடவுள்னா எப்பேற்பட்டவர், அவருடைய குணாதிசயம், அவருடைய ஆணை, படைப்பு, பராமரிப்பு, வீழ்ச்சி, மத்தியஸ்தர், இந்த 8 தான் அஸ்திபார். இந்த 8 தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். இந்த 8 பற்றிய சரியான அஸ்திபாரம், தியாலஜிக்கல் அஸ்திபாரம் நமக்கு இருந்துச்சுன்னா, அடுத்து வருகிற 9-20 அதிகாரம் வருகிற சரியான கிறிஸ்தவ அனுபவம் நமக்கு இருக்கும். முதலாவது அஸ்திபாரம் சரியா இருந்தா அனுபவம், கிறிஸ்தவ அனுபவம் சரியா இருக்கும். என்ன சிற்ப உறுதியான அழைப்பு, நீதிமான் ஆக்குதல், மகவேற்பு, பரிசுத்தமாக்குதல், நற்கிரியைகள், ரட்சிப்பை பத்தி உறுதி, நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்தவ அனுபவங்கள் ஒழுங்கா இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் ஒழுங்கா இருந்தா தான் அந்த அனுபவம் ஒழுங்கா இருக்கும். அந்த அனுபவம் ஒழுங்கா இருந்தா, ஒழுங்கான ஃபவுண்டேஷன், ஒழுங்கான கிறிஸ்தவ அனுபவம், ஒழுங்கான இறையல் அஸ்திபாரம், ஒழுங்கான கிறிஸ்தவ அனுபவம், இது ரெண்டும் ஒழுங்கா இருந்தா தான் தெய்வீக நிறுவனங்களை நாம் மதித்து அதுக்கு அடங்கி வாழ்வோம். என்ன நிறுவனங்கள்? ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப், ஆராதனை ஒழுங்கா நடத்தணுமே. கவர்மெண்ட், சிவில் மேஜிஸ்ட்ரேட், திருமணம், சபை, கம்யூனியன், அதுக்கெல்லாம் அடங்கி வாழ்வோம். அதுதான் 21-30 வரைக்கும். அப்படி அந்த மாதிரி ஒழுங்கா அதுக்கு அடங்கி வாழுகிற மக்களாக நாம் இருந்தால் தான் நற்கிரியைகளோடு 31-32 நியாய தீர்ப்புக்கு நாம் விடுதலை ஆக்கப்பட்டு மகிமையில் அடைவோம். பாருங்களேன் எவ்வளோ லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அதில் இருக்கு, பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட். இன்னும் அதை ரிவர்ஸாக அவங்களுக்கு சொல்றேன்னா, ஏன் அநேக பேர் சபையை மதிக்கிறது இல்லை? சபை பெருசாக அவங்களுக்கு ஏன் தெரியறது இல்லை? ஏன் திருமணத்தை மதிக்கிறது இல்லை? திருமணம் எவ்வளோ டிவைன் இன்ஸ்டிடியூஷனை பார்த்து ஹஸ்பண்ட் கடமைகள் செய்யறதில்ல, புருஷன் கடமைகள் செய்யறதில்ல, மனைவி கடமைகள் செய்ய, ஏன் எத்தனை பேர் ஓய்வுனால ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை மதிக்காமல் ஏன் அப்படி இருக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சரியான கிறிஸ்தவ அனுபவம் இல்லை. சரியான கிறிஸ்தவ அனுபவம் ஏன் இல்லை? அவங்களுக்கு சரியான இறையல் அஸ்திபாரம் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தியாலஜி டிட்டர்மைன்ஸ் ஆஃப் பயாலஜி. நம்ம எந்த அளவுக்கு சத்திய வேறு நம்ம கொண்டு இருக்கிறோமோ அதுக்கேற்றபடித்தான் சிந்தனை, அதுக்கேற்றபடித்தான் வாழ்க்கை இருக்கும். சபையே நீங்கள் மதிக்காத இருக்கிறதுக்கு கிறிஸ்தி அஸ்திபாரமே அவங்களுக்கு சரியா இல்லை. 1689 சரியா இல்லை, ஏதோ விசுவாசிக்கிறோன்னு வந்துட்டீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி சபையை மதிக்கல. அதனால இப்போ புதுசாக மெம்பர்ஸ் எடுக்கிறவங்கள ரொம்ப அஸ்திபாரம் சரியாக போடுற நேரம் எடுத்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு. ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் சபை வாழ்க்கையில் வாழ முடியாது. சபை வாழ்க்கை பாருங்களேன், இதாங்க ஒழுங்கின நம்ம வாழ்க்கையில் எல்லா தோல்விகளுக்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவங்கள் தோல்விகளுக்கு, கிறிஸ்தவ அனுபவ தோல்விகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இறைய. தெர் இஸ் அ தியாலஜிக்கல் ரூட் காஸ் ஃபார் ஆல் அ சின்ஸ் அண்ட் ஃபெயிலியர். இறையல் வேறு தான் காரணம். சரியா இறையல் நீங்கள் படிக்காதனால தான் வாழ்க்கை அப்படி இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் விசுவாசரிக்க சொல்லித்தர். ஓகே, இதோ நம்ம முடிக்கலாம். இதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து சபை ஒழுங்கு நடவடிக்கை பாடத்தை ஆண்டவர் நம்ம மனதில் எடுத்து ஒழுங்கின் பிள்ளைகளாக, ஒழுங்கு கடைபிடிக்கிற சபையாக நம்ம இருப்போம். அவர் எப்படிப்பட்ட வாக்கு தத்தல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த பாடத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இதை செய்வதற்கு எங்களுக்கு துணிவோ, தைரியமோ, அதிகாரமோ, ஒரு ஒரு போதுமான தன்மையோ, கான்ஃபிடன்ஸ் இல்லை ஆண்டவரே. ஆனால் அதை செய்யும்படிக்கு எவ்வளோ உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். பரலோகத்தின் அங்கீகாரத்தை எங்களுக்கு, பரலோகத்தின் அதிகாரத்தை எங்கள் கரங்களில் கொடுத்து, திறவுகோலை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதிலளிப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற சபைகளாக இருந்தால், ஜப கேட்குற சபைகளாக, ஜபத்துக்கு பதில் வாங்கி வாழுகிற சபைகளாக நாங்கள் இருப்போன்னு எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய உணரக்கூடிய பிரசன்னம் எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ ஆசீர்வாதம், அந்த பிரசன்னத்தை எங்களுக்கு வாக்களிப்பாக தந்திருக்கிறீர். 2-3 பேர் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற சபையின் மூலமாக கூடி வருகிற மக்களுக்கு மத்தியில் நான் இருந்து செயல்படுவேன். அங்கே ஒழுங்கு இருக்கிற சபையில் இஷ்டத்துக்கு நேரத்துக்கு அவங்கவுங்க டைமுக்கு வருகிறவங்க, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வருகிறவங்க, இஷ்டப்பட்ட கூட்டங்களுக்கு வருகிற மக்கள் இல்லை, ஒழுங்கை கடைப்பிடிக்கிற மக்களாக கூடி வருகிற, உன்னாமத்தில் கூடி வருகிற மக்களுக்கு மத்தியில் தான் நீ இருப்பேன்னு சொல்லியிருக்கீர். உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒருவருமே ஆண்டவரே இந்த சபையினுடைய ஒழுங்குக்கு கேடு தரும்படிக்கு, கலகம் தரும்படிக்கு, இடரல் உண்டாக்காதபடிக்கு ஒழுங்கை கடைப்பிடிக்கிற மக்களாக, சபையின் ஒழுங்குக்கு கட்டுப்பட்ட மக்களாக இருக்க உதவி செய். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் மனசாட்சியோடும் பேசும் அப்பா, நீர் மாற்றத்தை கொண்டு வரும், ஒழுங்கை எங்களுக்கு மத்தியில் கொண்டு வரும். அந்த ஒழுங்கினத்தை பார்க்கும்போது செயல்பட ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு வைராக்கியத்தை தார், வழிநடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு இந்த அடுத்த பாடலை